శ్రీమాన్ వెంకటనాథార్య కవిధార్కిక కేసరి వేదాంతాచార్య పరిహోమే సన్నిధత్తాం సదా హృది రామానుజదయా పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశిఖం సీరుండ్రుదూపుల్ త్రివేంగడముడయాన్ పారొన్రచ్చొన్న పళమొழிகள் ஓரொன்றுதானே அமையாதோ தாரணையில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு ஆறுபயன் வேகெல்லாம் அடியவர்கள் அனைவர்க்கும் ஆறுமதன் பயனுமிவை ஒரு காலும் பல காலும் ஆறுபயன் எனவே கண்டு அருளாளர் அடியினை மேல் கூறியனர் குணபுரைகள் விபத்தும் கோதிலவே. இது இன்னைய பாசுரம், 11வது பாசுரம், கடைசி பாசுரம். நேற்றுக்கு திருமகளும் திருவடிவும் திருவருளும் தெள்ளறிவும் அப்படின்னு ஆரம்பிக்கிற 10வது பாட்டை பத்தி பார்த்தோம். அதுல சுவாமி தேசிகன் என்ன சொல்றான்னா, பெருருளாள பெருமாள் காஞ்சிபுரத்தில் எழுந்தெழுக்கக்கூடிய பெருமாள், அவர் பிராட்டியை ஒரு காலம் ஒரு க்ஷணமும் பிரியாமல் இருக்கக்கூடியவர். அந்த ஸ்ரீமன் நாராயணன் என்று சொல்லக்கூடியவன், அந்த பேரருளாளன், அவனுடைய திருமேனியானது அவ்வளவு வசீகரப்படுத்தும்படியான அழகாக இருக்கக்கூடியது. தன்னை அண்டியவருக்கெல்லாம் அருள் பாலிப்பவன் அவன். அடியவர்கள் எல்லாம் இருக்காளே அவனுடைய தாசர்கள், அவர்களெல்லாம் அணுகுவதற்கு ரொம்ப சுலபமானவன், எளிதானவன், ரொம்ப ஈஸி அப்படிங்கிறார். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் தனக்கு சரீரமாக உடையவன். அவனுடைய விபூதி, செல்வம், அரசாட்சி அப்படின்னு தான் சொல்றமே, அது கணக்கில் அடங்காதது. சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் என்று சொல்லக்கூடிய ஆக்கும் தொழில், காக்கும் தொழில், அழிக்கும் தொழில், இந்த மூன்று தொழில்களையும் செய்பவன் இவனே. பகவானுடைய கல்யாண குணங்கள் கணக்கில் எல்லாம் இருக்குங்கிறோம். அந்த குணங்கள் எல்லாம் அவனுக்கு சுவாபாவிகமானது, அதாவது இயற்கையிலே உண்டானது, தானாக வரவேற்றுகிறது கிடையாது. பகவானுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் சுவாபாவிகம், அதனால்தான் அது ஸ்திரமானது. எது இயற்கையாக இருக்கோ அது என்னைக்கும் இருக்கக்கூடியது, ஆனால் அவனுடைய குணங்கள் எப்போதும் ஸ்திரமானது. அதாவது அவன் மாறுபாடு இல்லாதவன், சொன்ன சொல் தவறாமல் ரட்சிக்கவன், சத்தியசந்தன் அப்படிங்கிறமே. அப்படிப்பட்ட இந்த பெருமை வாய்ந்த அந்த பேரொருளாளன் இருக்கார, அவருடைய திருவடிகளில் நான் சரணமாக அடைந்தேன் அப்படின்னு சொன்னார். இன்னைய பாசுரத்துல, 11வது பாசுரத்துல முதல்ல இந்த வாக்கியார்த்தங்களை என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு சுவாமி தேசிகனுடைய அனுபவங்களை நாமும் ரசிக்கலாம். வேறு ஆறு பயன் எல்லாம், ஆறு பயன் இல்ல அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஆறு பயன் வேறு இல்ல அப்படிங்கிறார். அந்த வேற தூக்கி முன்னாடி போட்டனா, வேறு ஆறு பயன் இல்ல, வேறொரு விதமான உபாயமும் வேறொரு விதமான பலனும் இல்லாமல் அடியவர்கள் அனைவருக்கும், பகவானுடைய தாசர்கள் என்று இருக்கிறார்களே இந்த அடிமை கும்பல் அப்படின்னு, பகவானுக்கே கைங்கரியம் செய்வதற்கே காத்துக்கொண்டிருக்கிறார்கள் இந்த தாசர்கள், அவர்கள் எல்லோருக்கும் ஆறும் அதன் பயனும் இவை, சரணாகதி என்னும் இந்த உபாயமும், அந்த உபாயத்தின் பலனாக கிடைக்கக்கூடிய மோட்சமும், ஒருகாலும் பலகாலும், அதாவது இந்த சரணாகதி என்பது ஒரு தடவை செஞ்சு அதனுடைய பலனை பல தடவை அனுபவிக்க வேண்டியதாக, ஆறு பயன் எனவே கண்டு இதுதான் வழி, இதுதான் பலன் அப்படின்னு நன்றாக கற்று உணர்ந்து, அருளாளர் அடியினை மேல், பேரருளான என்று சொல்லக்கூடிய அந்த பகவானுடைய இரண்டு திருவடிகளின் மேல், கூறிய நற்குண உரைகள் சொல்லக்கூடிய இந்த உயர்ந்த குணங்களுடைய பாசுரங்கள் இவை பத்தும் கோதிலவே. இந்த 10 பாசுரங்களும் கோதிலவேனா குற்றங்கள் இல்லாமல், குறைகள் இல்லாமல், பிழைகள் இல்லாமல், அதாவது நோ ஷார்ட் கமிங்ஸ் ஆர் எரர்ஸ் ஆர் ஃபால்ஸ் இல்லாமல் ஒளியுடன் திகழ்கிறரே அப்படிங்கிறார். ஆறு பயன் வேறெல்லாம், ஆறு அப்படின்னு சொன்னா வழி, உபாயம், மார்க்கம், சாதனம், பாதை அப்படின்னு எது வேணா சொல்லலாம். இதெல்லாம் சினானிம்ஸ். இங்கிலீஷ்ல சொல்லச்ச ரூட், பேத், டிரெக்ஷன், ப்ராசஸ் அப்படின்னு எது வேணா சொல்லலாம். அதே மாதிரி பயன் என்று சொல்லும் போது பலன், உபேயம், சாத்தியம், பேரு அப்படின்னு சொல்றோம். அது இங்கிலீஷ்ல சொல்லச்ச ரிவார்ட்ஸ், கோல், கெயின், ப்ராஃபிட், அச்சீவ்மெண்ட், அப்டெயின் அப்படின்னு சொல்றமே இதெல்லாம் பலன் என்று சொல்லக்கூடியது. ஆறு பயன் வேறில்லா அப்படின்னு சொல்லச்சு என்ன அர்த்தம்னா வழியும் பலனும் ஒன்றே. அதாவது ஆறு வேற கிடையாது, பலன் வேறு கிடையாது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது மீன்ஸ் அண்ட் எண்ட்ஸ் ஆர் தி சேம். ஆறிலிருந்து பயன் வேறில்ல, பலனிலிருந்து ஆறு வேறில்ல. அதாவது ஆறும் பயனும் ஒன்று அப்படின்னு காமிக்கிற மாதிரி நினைச்சுக்கலாம். துயமந்திரம் இருக்கு, மந்திர ரத்னம்ங்கிற அந்த மந்திர ரத்னத்தை என்ன சொல்றோம், இதே தான் காட்டுறது. முதல் வரியில சொல்லச்ச பிராட்டியை ஒரு க்ஷணமும் பிரியாமல் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீமன் நகராயணனுடைய இரண்டு திருவடிகளையும் நான் சரணமாக அடைகின்றேன் அப்படின்னு முதல் வரி. இந்த பகவானுடைய ரெண்டு திருவடிகளும் தான் உபாயம். சரி, பகவானுடைய திருவடிகளை பிடிச்சிருந்தா என்ன கிடைக்கும்னு கேட்ட அந்த திருவடிகளே கிடைக்கும். அதாவது அந்த திருவடிகளிலே கைங்கரியம் செய்யக்கூடியதான பிராப்தி நமக்கு கிடைக்கும். பகவானுடைய திருவடிகளையே உபாயமாக வரித்தால் அந்த திருவடிகளே பலனாக கிடைக்கும். அதாவது இரண்டாவது வரையில சொல்ல ஸ்ரீமதே நாராயணாய நமக அப்படின்னு சொல்லிச்சு அந்த பிராட்டியுடன் கூடியிருக்கக்கூடிய எம்பெருமானின் திருவடிகளில் கைங்கரம் செய்வதற்கான அந்த பலன் இருக்க அது கிடைக்கும் அப்படின்னு இதுதான் இந்த துயமந்திரம் காண்பிக்கிறது. யானை இருக்கு, யானை மேல ஏறி உட்கார்ந்துனே நம்ம சவாரி போனோம், அதாவது ஒரு ரைடு போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். யானை மேல உட்கார்ந்து போகக்கூடிய ரைடு இருக்க அதுதான் பலன். சரி, அந்த பலனை அனுபவிக்கணும்னா முதல்ல அந்த யானை மேல ஏறணும். யானை மேல எப்படி ஏறுறது? யானை மேல ஒரு ஏணி வச்சு ஏற முடியும். ஏணி வச்சுனா உடனே நகர்ந்து போயிடும். அப்ப அந்த யானை என்ன பண்ணது? குனியுறது. குனிஞ்சு நமக்கு ஏறுவதற்கு உபாயமாக ஆடுது. ஏறி நம்ம உட்கார்ந்த உடனே அது எழுந்துக்கிறது, அது நடக்க ஆரம்பிக்கிறது. அப்ப நம்ம செய்யக்கூடிய சவாரி இருக்க அது பலனாகுது. ஏறதற்கு வேண்டியதான உபாயம் அந்த யானை தான். மேலே ஏறி ரைடுன்னு போற சவாரி, அந்த பலனும் அந்த யானை தான். ஆகவே உபாயம் பலன் ரெண்டும் இந்த யானையே தான். அது போல பகவானுடைய திருவடிகளே உபாயமும் பகவானுடைய திருவடிகளே பலனும் ஆகிறது. இன்னொரு விதமாகவும் பார்க்கலாம். பசுமாடு இருக்கு, அதை ஓட்டிண்டு மாட்டு தொழுவதுக்கு போகணும்னு பாக்கறா. இப்ப அந்த மாட்டுக்கார என்ன பண்றான், அந்த பசுமாட்டு முன்னாடி நின்று பா பா வா அப்படின்னு கையில புல்ல எடுத்து காமிக்கிறான். மாடு அந்த புல்லை பார்த்து ஓடி வருது. இந்த மாட்டுக்கார மெதுவா அந்த புல்லை கண்ணுக்கு முன்னாடி காட்டிண்டே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா போய் மாட்டு தொழுவத்து உள்ள போறான். அந்த ஸ்டேபிள் அதுக்குள்ள போறான். மாடு அந்த புல்லையே ஃபாலோ பண்ணிட்டு வருது. மாட்டுக்கு உபாயம் அந்த புல்லு தான், வழியை காண்பிக்கிறது. மாட்டு தொழுவத்துக்கு வந்தோடனே அது சாப்பிடுறதுக்கு அந்த புல்லைய கொடுக்கறான். விதைதான் புளியோதரை தரேனா இல்ல ஆப்பிள தரேனா அதுவும் இல்ல. எப்படி அந்த புல்ல காமிச்சானோ அதே புல்லை அவனுக்கு தரான். எப்படி இந்த புல்லானது வழியும் பலனாக இருக்கோ அது போல பகவானுடைய திருவடிகளே உபாயமும் உபேயமாக இருக்கிறது, சாதனமும் சாத்தியமாக இருக்கிறது, ஆறும் பேருமாக இருக்கிறது அப்படின்னு நம்முடைய ஆச்சாரியர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கா. வினைத்திரள் மாற்றிய வேதிய தந்த நல் வாசகத்தால் அனைத்தும் அறிந்த பின் ஆறும் பயனும் என அடைந்தோம். மனத்திலிருந்து மருந்து அமுதாகிய மாதவனார் நினைத்தல் மறத்தல் அரிதாகிய நல் நீழ்கழலே. அற்புதமான பாசுரம். சுவாமி தேசிகன் வந்து அமிர்த ரஞ்சனில சரிக்கிறார். வினைத்திரள் மாற்றிய வேதிய தந்த நல் வாசகத்தால், அதாவது ஆச்சாரியர்கள்லாம் இருக்கல, நமக்கு இருக்கக்கூடியதான எத்தனை விதமான ஜென்மங்களாக தொடர்ந்து வரக்கூடியதான பாவங்கள் இருக்க அந்த சுமைகள், அதையெல்லாம் மாத்திரா உயர்ந்த தத்துவங்களையும் ரகசியங்களையும் நமக்கு உபதேசிக்கிறார். அதனால நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழிகிறது. அதை கற்று உணர்ந்ததால் நம்முடைய பாவ குவியல்கள் எல்லாம் ஒழிந்தது. பகவான் நம்முடைய இதயத்துக்குள்ள வந்து மருந்தாகவும் இருக்கான், அமுதமாகவும் இருக்கிறான். ரொம்ப ஆச்சரியமா சொன்ன, அனைத்தும் அறிந்த பின் ஆறும் பயனும் என அடைந்தேன். மனத்திலிருந்து மருந்து அமுது ஆகிய மாதவனார், அழகா எழுதியிருக்காரு, மாதவனான்னு எழுதியிருக்காரு. அதாவது ஸ்ரீயப்பதி திருவுடன் கூடிய அந்த எம்பெருமான் சீமன் நாராயணன் அப்படிங்கறத காண்பிக்கிறார். மனத்திலிருந்து மருந்து அமுது அப்படின்னா, மருந்துனா நம்முடைய கர்மாக்களை ஒழிக்கக்கூடியதான சக்தி வாய்ந்தது, அதனால மருந்து. அமுதம்னா அனுபவிப்பதற்கு உகந்ததாக இருக்கக்கூடியது, அதனால அமுதம். இது செய்யக்கூடிய காரியங்களும் உயர்ந்தது, அது செய்யும் போது நாம அதை அனுபவிக்கிறோமே அதுவும் உயர்ந்தது, அதனால இந்த ரெண்டுத்தையும் காண்பிக்கிறதுக்காக மருந்து அமுது அப்படின்னார். அப்படிப்பட்ட அந்த பகவானுடைய திருவள்ளுவருடைய நிழல் இருக்க அது சம்சார தாபத்தையெல்லாம் போக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானின் திருவடிகளையே உபாயமாகவும் பலனாகவும் அடைந்தேன். அதனால ஆறு பயன் வேறில்லா அப்படின்ற இதே கருத்தை தான் இன்னொரு இடத்திலும் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். அடியவர்கள் அனைவருக்கும், அடியவர்கள் அனைவருக்கும்னா பிரபத்தி செய்யணும்னா அதுக்கு பெருசா தகுதி வேணுங்கிறது ஒண்ணும் கிடையாது. ஏழையா இருக்கலாம், பணக்கானா இருக்கலாம், ஞானவானாக இருக்கலாம், முட்டாளாக இருக்கலாம், சின்னவனாக இருக்கலாம், வயசு முதிர்ந்தவனாக இருக்கலாம், ஆண் பெண் ஜாதி பேதங்கள் இல்லாம எல்லோரும் அனுஷ்டிக்கக்கூடியதான ஒரே உபாயம் இந்த பிரபத்தி தான். இதற்கு காலமோ தேசமோ குலமோ ஞானமோ ஆச்சாரமோ அனுஷ்டானமோ ஆகப்பட்ட வரம்புகள் எதுவும் கிடையாது. தேசியன் சாதிக்கச்ச அந்தனர் எல்லையில் நின்ற அனைத்து உலகம் நொந்தவரே முதலாக அதிகார சங்கரில் சாதிக்கிறார். எம்பெருமானுடைய திருவடிகளில் சரணாகதி என்று பண்ணணும்னு ஆசையுடன் இருக்கானே, அது பிராமணர் முதல் பஞ்சமன் வரை எல்லோரும் அனுஷ்டிக்கலாம். பிரபத்திக்கு செய்யக்கூடிய அதிகாரி இருக்கான, ஊஇஸ் எலிஜிபிள் அப்படின்னு கேட்கிறவன் அதை பற்றி சொல்றார். ரெண்டு விஷயம்தான் முக்கியம் பிரபத்தி செய்யச்சே. பிரபத்தி செய்யணும்ன்ற ஆசை இருக்கணும், யாரிடம் போய் பிரபத்தி செஞ்சுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டு தான், யாரிடம் வேணா செஞ்சுக்கலாம்னு கிடையாது. கண்டவர்கள்ட போய் சரணாகதி பண்ணக்கூடாது. பிரபத்தின் பலனாக மோட்சத்தை அடைந்து நாம் அனுபவிக்கலாம். எப்படின்னா யார்கிட்ட பண்ணிக்கணும் தெரிஞ்சுக்கணும், உனக்கு பண்ணிக்கணும் ஆசை இருக்கணும். இந்த ரெண்டு வச்சு நீ அந்த காரியத்தை பண்ணி முடிச்ச உடனே உனக்கு மோட்சத்திற்கு இருக்கக்கூடியதான ஆனந்தம் கிடைக்கக்கூடியது அப்படிங்கிறது. இதைத்தான் அடியவர்கள் அனைவருக்கும் எல்லாருக்கும் என்ற பதத்தினை காண்பிக்கிறார். ஆறும் அதன் பயனும், ஆறும் அதன் பயனும். ஏற்கனவே சொன்னோம் பிரபத்திக்கு யார் அதிகாரின்னு, பிரபத்தி செய்வதற்கு யார் எலிஜிபிள் அப்படின்னு கேட்டா ஆகிஞ்சன்யம் அனன்யகதித்வம் அப்படின்னு ஆரம்பத்திலே சொன்னோம். தன்னால மீதி எல்லா விதமான உபாயங்கள் இருக்க அதை ஒன்னு கூட என்னால ஃபாலோ பண்ண முடியாது. அதற்கு ஞானம் சக்தி பொறுமை இதெல்லாம் எனக்கு கிடையாது. அதனால அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய இரண்டு திருவடிகளை தவிர வேறு கதி கிடையாது அப்படின்னு திட்டவட்டமான முடிவு, அதாவது ஃபைனல் கன்க்ளூஷன் வந்தாச்சு. அதுதான் சரணம் ஆகதின்னு சொன்னோம். இந்த சரணாகதி என்ற பேருக்கே தான், மீதி எந்த விதமான உபாயங்களாலும் என்னால செய்ய முடியாது அப்படின்னு வரும். அவர்களுக்கு பகவான் என்ன சொல்ற, உனக்கு ஞானம் சக்தி இல்லைன்னு கவலைப்படாத, வேறு உபாயங்கள் செய்ய முடியலையேன்னு வருத்தப்படாது. என்னுடைய திருவடிகளையே சரணாகதின்னு பற்றி நான் உனக்கு உனக்கு அந்த உபாயத்தை அனுஷ்டித்த உனக்கு அதற்குரிய பலனாகி அந்த மோட்சத்தை நான் அளிக்கிறேன். ஆறும் அதன் பயனும் நானே அப்படின்னு பகவானே முன்வந்து அந்த பிரபந்தனுக்கு செய்கிறானான். அதனால்தான் ஆறும் அதன் பயனும் அப்படின்னா ஒரு காலும் பலகாலும். இது ஏற்கனவே பல இடத்துல சொல்லியிருக்கோம், சரணாகதி என்பது ஒரு தடவைதான் செய்யக்கூடியது. அதுக்கு மேல செஞ்ச அதுல வந்து விசுவாசம் இல்லைன்னு ஆயிடும். ஒரு தடவை செய்வதனால இதுக்கு சகத்காரியம்னு பெயர். நம்ம ஜீவ தசையில ஒரு தடவை தான், அதுவும் க்ஷணக்காலத்துல செய்யக்கூடிய காரியம். ஒரு காலம் ஒரு தடவை செஞ்சா அதன் பலன் பலகாலும் பல காலங்கள் நீடித்திருக்கக்கூடியது அப்படிங்கிறார். ஒரு தடவை செஞ்ச சரணாகதி பல கோடிக்கணக்கான யுகங்கள், அதாவது இனிமே உனக்கு பிறவி இல்லைன்னு மீதி இருக்கக்கூடிய நாளெல்லாம் உனக்கு அனுபவத்தை தரக்கூடியது. இன்னொரு விதமா பாக்கச்ச, ஒரு காலும் பலகாலும், ஒரு காலம்னா ஒரு தடவைன்னு வச்சுக்கலாம், இல்லாட்டி ஒரு காலம்னா தி டியூரேஷன் ஆஃப் திஸ் ப்ராசஸ் இஸ் வெரி ஸ்மால். இந்த சரணாகதின்னு பண்றமே அந்த காரியம் ஒரு க்ஷணகால காரியம்தான். ஒரு க்ஷணத்துல அந்த காரியத்தை பண்ணியாச்சுன்னா பலகாலம் மீதி இருக்கக்கூடியதான நாட்கள் பூராகவும் அதற்கு பிறகு பிறவிகள் இல்லாமல் பகவானிடம் போய் கைங்கரியம் செய்யக்கூடியதான அந்த மோட்ச ஆனந்தம் இருக்க அத பலகாலம் அப்படின்னு காமிச்சார். ஒரு க்ஷணகாலத்துல செய்யற காரியம் நித்தியமான பலனை தருகிறது அப்படின்னா சுவாமி. ஆறு பயன் எனவே கண்டு, ஆறு பயன் எனவே கண்டு. போன வாக்கியம் என்ன சொன்னோம், ஒரு காலம் பலகாலம், அதோட சேர்த்து பார்க்கும்போது ஒரு காலம் பலகாலம் ஆறு பயன் எனவே கண்டு. அதாவது இந்த உபாயம் நாம் ஒரு தடவை செய்யறதான், பலமுறை இதை அனுபவிக்கிறோம், இதையெல்லாம் நன்று கற்று உணர்ந்து ஆறு பயன் எனவே கண்டு ஒரு காலம் பலகாலம் அப்படின்னு சொன்ன இதுதான் உபாயம், இதுதான் பலன் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுண்டு அதை ஒரு தடவை செஞ்சு இந்த உபாயத்தை பலனை பல தடவைகள் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விதமா பார்க்கச்ச ஆறு பயன் எனவே கண்டுன்னு வேறு விதமாகவும் சொல்லலாம். ஆறுன்னா நம்பர் சிக்ஸ், ஆறு அங்கங்களுடன் செய்யக்கூடியதான பிரபத்தி. ஏற்கனவே சொன்னோம் அஞ்சு அங்கங்கள் இருக்கு பிரபத்திக்கு, ஆறாவதான அங்கிங்கிறது பிரபத்தி செய்யக்கூடிய காரியம். ஆக இந்த ஆறையும் எடுத்த அதை சொல்வதாகவும் எடுத்துக்கலாம். ஆறு அங்கங்களுடைய பிரபத்திங்கிறத நேரடியாக சொல்லாமல் ஆறுன்ற நம்பரை மட்டும் காமிச்சிருக்கார். ஏன்னா இது வந்து சகஜமா பல இடத்துல பாக்குறோம், ஆளும் வேலும் பல்லு குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு வசனம் இருக்கு. ஆளும் வேலும் பல்லு குருதி, அது பல்லுக்கு வேண்டியது என்னன்னா ஆல மரத்தினுடையதோ இல்ல வேப்ப மரத்தினுடைய அந்த குச்சி எடுத்து பல்ல தேய்ச்சா பல்லு ரொம்ப கெட்டியா இருக்குங்கிற. அது போல நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதினா நாலுங்கிறது நாலு அடியார், ரெண்டுங்கிறது திருக்குறள் ரெண்டு வரையுடையது, இதெல்லாம் சொல்லுக்குருதி அப்படி காண்பிக்கிற இந்த நாலும் ரெண்டும் அப்படின்னு. சுவாமி தேசிகனே அதிகார சங்கத்துல சொல்லச்ச எட்டும் இரண்டும் அறியாறு எம்மை இவை அறிவித்து எட்ட ஒண்ணாத இடம் தரும். எட்டும் இரண்டும் அறியாத எம்மை அப்படின்னார். எட்டுனா எட்டு அக்ஷரங்களை உடையதான அஷ்டாட்சர மகாமந்திரத்தை சொல்லக்கூடியது திருமந்திரம். ரெண்டு அப்படின்னு சொன்னா ரெண்டு வரிகளுடைய துவயத்தை சொல்லக்கூடியது. அதனால இந்த இடத்துல எட்டும் ரெண்டும் அறியாத எம்மை, அது ரெண்டும் தெரியாமல் இருந்தோம், அதை பகவான் நம்முடைய தன்னுடைய திருவருணால ஆச்சாரியர்கள் மூலமாக நமக்கு அறிவித்து எட்ட ஒண்ணாத இடம் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாம இருக்கக்கூடியதான மோட்சத்தை நமக்கு கொடுக்கிறான் அப்படின்னு இந்த இடத்துல சொன்னார். அது போல இங்க சொல்லச்ச ஆறும் அதன் பயனும், ஆறு பயன் எனவே கண்டு அப்படின்னு சொல்லச்ச ஆறு பயன் எனவே கண்டு, ஆறு அங்கங்களோடு செய்யக்கூடியதான பிரபத்தியை நன்றாக கற்று உணர்ந்து அப்படின்னு அர்த்தம். அருளாளர் அடியினை மேல் கூறிய நற்குண உரைகள், பெருளாள பெருமாள் இருக்கிற அந்த பெருமாளுடைய திருவடிகளில் பாடப்பட்ட இந்த பத்து பாசுரங்களும் அடி இணை அப்படின்னார். அனதிக்ரமணீயம் ஹி சரண கிரகணம் அப்படின்னு ஒரு வசனம். அதாவது திருவடிகளை பிடித்துக் கொண்டால் தாண்ட முடியாத அல்லவா அப்படிங்கிறார். ஒத்தனால ஒரு காரியம் ஆனா கைய பிடிச்சுன அப்பா நீ இந்த காரியத்தை எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு கேட்டா அவன் கைய உதறண்டு ஓடி போடலாம். ஆனா அவனுடைய காலை பிடிச்சிருந்தன காலை உடைய விட்டு உதறண்டு ஓட முடியாது. அதனால்தான் பெரு வீரராட பெருமானுடைய திருவடிகளை சொன்னார் இந்த இடத்துல. அடி இணைமேல் இரண்டு திருவடிகளையும் பிடித்துக் கொண்டேன். யுகா மகாமந்திரத்துல சொல்லச்ச, மந்திர ரத்னத்துல சொல்லச்ச, ஸ்ரீமன்னாராயண சரணோ அப்படின்னு இரண்டு திருவடிகளையும் தான் அந்த இடத்துலயும் சொல்றோம். அடியவர்களுக்கு சொல்லப்பட்ட நல்ல கருத்துக்கள் உடைய அறிவுரைகள், கூறிய நற்குண உரைகள் அப்படின்னா இந்த நல்ல கருத்துக்கள் அடங்கியதான இந்த அறிவுரைகள் இருக்க இவையெல்லாம் இன்பம் தரக்கூடியவை, அதாவது சுகத்தை தரக்கூடியவை, அனுபவிக்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடியவை. மக்கள் எல்லோரும் இதையெல்லாம் கற்று உணர்ந்து அதன் வழியாக நடந்து நல்ல கதியை அடைய வேணும் அப்படிங்கறதான் சுவாமி தேசிகனுடைய நல்ல எண்ணம். அவருடைய ஆசையெல்லாம் என்னன்னா, இந்த சேதனர்கள் அனைவரும் இந்த பிரபத்தின்ற காரியத்தை செஞ்சு மோட்சத்தை அடைந்து ஆனந்திக்க வேண்டும் என்பதுதான். இவை பத்தும் கோதிலவே, இந்த பத்து பாசுரங்களும் கோது, கோதுனா அதாவது குறை குற்றம் இல்லாதது என்று சுவாமி முடிக்கிறார். இன்னொரு இடத்துல இன்னொரு பிரபந்தத்தில் சுவாமி தேசிகன் அடைக்கலம் பிரபத்தி சரணாகதி என்றதை பத்தி ஒரே ஒரு பாசத்தில் ரொம்ப அழகாக சமரைஸ் பண்ணியிருக்காரு. எல்லார்க்கும் எளிதான ஏற்றத்தாலும் இனி உரைக்கை மிகையான இறக்கத்தாலும் சொல்லார்க்கும் அளவாலும் அமைதலாலும் துணிவு அரிதாய் துணை துறக்கும் சுகரத்தாலும் கல்லார்க்கும் கற்றாள் சொல் கவர்தலாலும் கண்ணன் உரை முடிசூடி முடித்ததாலும் நல்லார்க்கும் தீயார்க்கும் இதுவே நன்றாம் நாரணர்க்கே அடைக்கலமாய் நணுகுவீரே. பரமத பங்கத்தில் சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்தை சாதிக்கிறார். பிரபத்தின்ற உபாயத்தில் ஒழுக்கக்கூடிய சௌகரியம் என்ன, அதனுடைய சிறப்பு என்ன என்பதை பத்தி ரொம்ப சட்டில் ரொம்ப சின்னதாக சம்மரைஸ் பண்ணியிருக்கார், பிரீஃபாக சொல்றார். பிரபத்தின்ற உபாயத்துக்கு ஒரு தனி பெருமை என்னன்னு கேட்டன, எல்லா சேதனர்களும் பின்பற்றுவதற்கு சுலபமாக இருக்கக்கூடியது. மீதி இருக்கக்கூடிய உபாயங்கள் ஏற்கனவே சொன்னோம், கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் அப்படின்னு, இதெல்லாம் பண்ணறதுக்கு ரொம்ப எலிஜிபிலிட்டி இந்த ரெஸ்ட்ரிக்டிவ் கண்டிஷன்ஸ் இருக்க அது நிறைய இருக்கு. இது அப்படி கிடையாது, எல்லாருக்கும் எளிதான ஏற்றத்தாலும் யார் வேணா இதை ஃபாலோ பண்ணலாம், எந்த சேதனன் வேணா ஃபாலோ பண்ணலாம். அவனுக்கு வேண்டியதான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாங்கிறது ரொம்ப ரொம்ப சொல்பம், ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கக்கூடியது. மனசுல ஆசை இருக்கணும், ஆச்சாரனை போய் அணுகணும், அவர் மூலமாக இதை செஞ்சுக்கணும், செய்யச்சு நாம எப்படிப்பட்டவங்கிறத தெரிஞ்சுக்கணும், இவ்வளவுதான். இனி உரைக்கை மிகையான இறக்கத்தாலும், இனி உரைக்கை அதாவது ஒரு தடவை சொன்னா போறோம், பகவான் மேல நம்ம மேல இருக்கக்கூடிய கருணையினால பகவான் என்ன சொல்றார், இந்த சரணாகதி என்று நீ எங்கிட்ட வந்து காலில் விளையறிய, இதை நீ ஒரு தடவை செஞ்சா போறும், ஒரு தடவை உன்னுடைய வாயால இதை சொன்னா போறும். சொல்லார்க்கும் அளவாலும் அமைதலாலும், இதற்கு மேல தேவையில்லை அப்படின்னு பலனை கொடுக்கக்கூடியதுன்னு சொன்னோம். வேறு உபாயங்களோ மீறி ஏதாவது ரெக்யர்மெண்ட்ஸோ அது ஒன்னும் கிடையாது. பிரபத்தின்றத சொன்ன வாக்கியம் அந்த வாக்கியங்களை சொன்ன மாத்திரத்திலேயே பலனை கொடுக்கக்கூடியது. அடுத்து சுழச்ச துணி வரிதாய் துணை துறக்கும் சுகரத்தாலும், பிரபத்திக்கு அங்கமாக இருக்கக்கூடியது மகாவிஸ்வாசம் அப்படின்னு சொன்னோம். இந்த மகாவிஸ்வாசங்கிறது ரொம்ப கஷ்டமானது, இந்த அனுஷ்டிக்கக்கூடியது ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடியது இந்த மகாவிஸ்வாசம். ஏன்னா பகவான் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை, அன்ஷேக்கபிள் ஃபெய்த் அப்படிங்கிறம, அதுதான் இந்த மகாவிஸ்வாசம். ஆனா இந்த பிரபத்தி யோகம் மற்ற யோகங்களைப் போல வேறு ஒரு துணையும் இல்லை, அதனால அந்த யோகங்களை எல்லாம் விட்டு விடலாம். அதாவது பிரபத்தி பண்ணச்ச கொஞ்சோண்டு பக்தி யோகம் பண்றேன், பிரபத்தி பண்ணச்ச கொஞ்சோண்டு ஞான யோகம் பண்றேன்னு அதெல்லாம் அவசியமே கிடையாது. இன்ஃபேக்ட் அதெல்லாம் டிட்ராக்டிங், நம்மளுடைய இதுல இருந்து வெளியில் இழுக்கிறது. அதனால பிரபத்தி செய்யும் போது அது ஒன்னு மட்டும் இருந்தால் போரும், அதற்கு துணை என்று அதற்கு வேண்டிய சகாயம்னு மீது எதுவும் அவசியமில்லை. கற்றார்க்கும் கல்லார்க்கும் கற்றார் சொல் கவர்தலாலும், கல்லார்க்கும் அதாவது அறிவில்லாதவர்களுக்கு கற்றார் சொல் கவர்தலாலும், ஞானமுடைய ஆச்சாரிகள் மூலமாக பிரபத்தி வாக்கியங்கள் பலனை கொடுக்கிறது. கண்ணனுரை முடிசூடி முடித்ததாலும், கண்ணன் உரை அப்படின்னா பகவத்கீதை, கிருஷ்ணன் சாதிச்சதான பார்த்தசாரதியாக இருந்து கொண்டு தேர்தட்டிலிருந்து சொன்னான பகவத்கீதை அதை சொல்லக்கூடியது. உரைசூடி முடி கண்ணன் உரை முடிசூடி முடித்ததாலும் கண்ணன் உரை பகவத்கீதை முடிசூடி அந்த பகவத்கீதையினுடைய சிகரம் அதாவது க்ரோன் ஜுவல் அப்படிங்கிறமே அப்படி இருக்கக்கூடியது என்னன்னு கேட்ட இந்த சரம ஸ்லோகம். இந்த சரம ஸ்லோகத்துல என்னத்தை சொல்லியிருக்கான் பகவான் கேட்ட இந்த பிரபத்தியை பத்தி தான் சொல்லியிருக்கான் அப்படின்னு காண்பிக்கிறார். நல்லாருக்கும் தீயாருக்கும் இதுவே நன்றாம், நல்லா புண்ணியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவா. நான் இந்த ஆயுசு மட்டுமல்ல பல கோடிக்கணக்கான ஜென்மங்களும் பாவங்களே செஞ்சிருக்கேன்னு ஒருத்தன் சொன்னான். இந்த ரெண்டு பேர்களுக்கும் புண்ணியவானுக்கும் சரி பாவிகளுக்கும் சரி இதுவே மிக சிறந்த உபாயம். ஏற்கனவே நிறைய இடத்துல சுவாமி தேசிகன் காண்பிச்சிருக்கார். குரு பரம்பரா சாரத்தில் ஆரம்பிக்கச்ச ஸ்ரீமத் ரகசியத்திர சாரத்தில் புண்ணியத்தினால நம்ம மோட்சம் போகவே முடியாது. ஏன்னா புண்ணியங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணக்கூடியது, ஒரு பைசா ஒரு பைசாவா சேர்க்கக்கூடியது. மோட்சத்துக்கு வேண்டியதுன்னு கேட்ட அது கோடிக்கணக்கான ரூபாயாக இருக்கக்கூடியது. எத்தனை நாள் இந்த ஒரு பைசாவை அவன் சேர்க்கறது, ஒரு புண்ணியம் பண்ணத்துக்குள்ள ஆயிரக்கணக்கான பாவம் செய்யறான் திரும்பி கீழே இழுக்கிறது. அதனால புண்ணியத்தினால நம்ப போகவே முடியாது. ஆச்சாரியனுடைய திருவருணனால ஆச்சாரியனுடைய திருவடிகளை பற்றி அவர் செய்யக்கூடியது அந்த ஞானத்தினுடைய உபதேசத்தினால்தான் பகவானை போய் நாம் அடைகிறோம். அந்த பகவானுடைய திருவடிகளை நாம் சரணாகதி பண்கிறோம் ஆச்சாரியர்கள் மூலமாக. அதனால இந்த ஆச்சாரியர்கள் என்பது ரொம்ப முக்கியமானது. அதான் சொல்லச்ச இந்த ரகசியத்திர சாரம் குரு பரம்பரா சாரத்தில் சொல்றார், க்ஷத்திரபந்துன்னு ஒருத்தருக்கான் ரொம்ப பாபிஷ்டன். அதே மாதிரி இன்னொருத்தருக்கு அருகே சொல்றார், அவன் ரொம்ப புண்ணியவானாக இருக்கக்கூடியவன். பாவமும் செஞ்சவனும் சரி புண்ணியம் செஞ்சவன் சரி இந்த ரெண்டு பேர்களும் ஆச்சாரியன் மூலமாக தான் அடைய முடியும். அதை காண்பிக்கிறது இந்த இடத்துல நல்லாருக்கும் தீயாருக்கும் இதுவே நன்றாம், புண்ணியசாலிகளுக்கும் பாவிகளுக்கும் இதுவே சிறந்த உபாயம். நாரணர்க்கே அடைக்கலமாய் நணுகுவீரே. அதனால ஸ்ரீமன் நாராயணக்கே ரட்சிக்கப்படக்கூடிய வஸ்துவாக இருந்து அவனை சரணமாக அடையுங்கள். அந்த எம்பெருமான் நம்மளை ரட்சிக்க போகிறான், அதனால நமக்கு கவலை இல்லை அப்படின்னு அந்த ஸ்திரமான இந்த நம்பிக்கையுடன் மகா விசுவாசத்துடன் இருங்கள் அப்படின்னு சுவாமி தேசிகன் ஒரு குழந்தைய ஒரு அப்பா என்ன பண்ணுவான், கையை பிடிச்சி அழைச்சும் போகக்கூடிய தகப்பன் போல படிப்படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த பாசுரத்தில் ரொம்ப அழகாக காண்பிக்கிறார். வேதத்திரளின் விதி உடந்தோர்கள் விரித்துகைத்த காதல் கதியையும் ஞானத்தையும் கருமங்களையும் சாதிக்கவல்ல சரணாகதி தனி நின்ற நிலை ஓதத் தொடங்கும் எழுத்தின் திறத்தில் உணர்மின்களே. அமிர்த சுவாதியில இன்னொரு இடத்துல ரொம்ப அற்புதமாக சாதிக்கிறார், வேதத்திரளின் விதி உணர்ந்தோர்கள் விரித்துரைத்த, அதாவது சகல வேதங்களுடைய தாத்பரியங்கள் எல்லாம் நல்லாக கத்து உணர்ந்த பூர்வாச்சாரியர்கள் இருக்கார்களே அவர்கள் என்ன பண்ணா விரித்துரைத்த காதல் கதியும் ஞானத்தையும் கருமங்களையும், கர்ம ஞான பக்தி யோகங்களின் சுரூபத்தைகள்லாம் காட்டினார்கள். ஆனா அந்த யோகங்கள் எல்லாம் செய்யக்கூடியதே ஒன்றே ஒன்றை ஒன்று சார்ந்து நிற்கக்கூடியது, அதாவது ஈச் ஒன் இஸ் டிபெண்டன் ஆன் தி அதர்ஸ். அதாவது கர்மயோகம் செய்யச்சே ஞான யோகம் போகணும், ஞான யோகத்துக்கு கர்மயோகம் அடிப்படையாக வேணும், பக்தி யோகம் செய்யச்சே இந்த ரெண்டையும் முன்னாடி செஞ்சிருக்கணும், அது மாதிரி கிடையாது. ஆனால் இந்த பிரபத்தி இருக்க அதுபோல இல்லாமல் தானாகவே தனித்து நின்று பலனை கொடுக்கக்கூடியது. அது செய்யக்கூடிய சாதிக்க வல்ல சரணாகதி தனி நின்ற நிலை அப்படின்னார். இந்த சரணாகதி என்ற பபத்தி இருக்க இதற்கு வந்து கர்மயோகம் இஸ் நாட் எ ப்ரீ ரெக்விசிட், ஞான யோகம் இஸ் நாட் எ ப்ரீ ரெக்விசிட், ஆர் பக்தி யோகம் இஸ் நாட் எ ப்ரீ ரெக்விசிட் ஆர் கோ ரெக்விசிட். அதை பத்தி கவலை கூட பட வேணாம், டோன்ட் கேர் சிச்சுவேஷன். இந்த பிரபத்தி மட்டும் செஞ்சா போறோம், தனித்து நின்ற நிலை, இந்த உபாயத்திற்கு மீறி எதுவும் அவசியம் இல்லை. இதை ஓதுகின்ற வேதத்தினுடைய முதல் அக்ஷரமாகிய பிரணவத்திலிருந்து தெரிஞ்சுக்கலாம். ஓதத் தொடங்கும் எழுத்தின் திறத்தில் உணர்மின்களே அப்படிங்கிறார் பிரகிருத அழகேசிங்கர். 45வது பட்டம் ஸ்ரீமத் அழகேசிங்கர் ரொம்ப அற்புதமாக இதை சாதிச்சிருக்கார். ஸ்ரீமத் ரகசியத்திர சார விவரணம் புஸ்தகம் எழுதியிருக்கார். அதுல சொல்லச்ச சொல்ற பிரபத்தி அதாவது சரணாகதி என்பது ஒரு வித்தை. இது நிரபேட்ச வாயத்துவம், அதாவது மற்றொன்றை அபேட்சிக்காமல், அதாவது மற்றொன்றை எதிர்பாராமல் உபாயமாக கூடிய தன்மை, பலன் கொடுக்கக்கூடிய தன்மை இதற்கு உண்டு. அதாவது இது ஒண்ணுதான், இந்த பிரபத்தி ஒண்ணுதான் நிரபேட்ச வாயத்துவம், மீறிய எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கக்கூடியது. பக்தி யோகம் என்ன பண்றது, தனக்கு அங்கமாக பிரபத்தியை அபேட்சிக்கிறது, கர்மயோகம் போன்றவைகளையும் அபேட்சிக்கிறது. பிரபத்தி அப்படி இல்லாமல் நேராகவே எம்பெருமான் அனுகிரகத்தை உண்டு பண்ணி மோட்சத்திற்கு காரணமாக அமைகிறது. ரொம்ப அற்புதமாக நாலஞ்சு வரியில் இந்த பிரபத்தினுடைய இதை பத்தி அழகா சாதிச்சிருக்கார். இந்த வித்தைங்கிறது நிரபேட்ச வாயத்துவம், வேறு ஒன்னும் அவசியமில்லை. ஒரு பக்கம் பிரபத்தி, மீதி பக்கம் பலவிதமான உபாயங்கள், ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அந்த உபாயங்கள் இருக்க மீதி உபாயங்கள் கர்ம ஞான பக்தி ஒன்னுக்கு ஒண்ணு இன்டர் டிபெண்ட், இது பண்ணச்சு அது வேணும், அது பண்ணச்சு இது வேணும், போறா குறைக்கு அது பண்ணச்சு பிரபத்தியும் வேற அவசியமா இருக்கும். அப்படி இல்லாமல் இந்த பிரபத்தின்ற உபாயத்தை எடுத்தவனுக்கு மீறி எதுவும் அவசியமில்லை அப்படின்னு, அதான் நிரபேட்ச உபாயத்துவம் அப்படின்னா. மோட்ச பிராப்திக்கு பிரபத்தி ஒன்னு செஞ்சா போறும், மீதி ஒன்னும் அவசியமில்லை. பிரபத்தி இஸ் அன் இண்டிபெண்டன்ட் அப்ரோச் பை இட் செல்ஃப் விச் டஸ் நாட் கேர் ஆர் ரெக்வயர் எனி அதர் மீன்ஸ். எதற்கு அப்படின்னு கேட்டன, டு ஆஃபர் யூ தி ரிவார்ட்ஸ். ஆக இந்த பதினொன்னாவது பாசுரத்தினுடைய சம்மரி என்னன்னு கேட்டா, பகவான் சிவன் நாராயணனுடைய இரண்டு திருவடிகள் தான் நமக்கு உபாயம் உபேயம், அதாவது வழி பலன், சாதனம் சாத்தியம், ஆறு பேரு. அடியவர்கள் எல்லாம் என்ன பண்ற, அந்த ரெண்டு திருவடிகளையும் அடைக்கலமாக பற்றி ஏற்கனவே சொன்ன ஆறு அங்கங்களோடு பிரபத்தி செஞ்சா மோட்ச சாம்ராஜ்ய பலன் என்பது நிச்சயம். இது ஆணைத்தரமான வாக்கு, திட்டவட்டமான கருத்து. இப்படி செய்யக்கூடியதான சரணாகதி, அதாவது மோட்சத்திற்காக செய்யக்கூடியதான சரணாகதி ஒரு தடவைதான் செய்வது, ஒரு தடவை ஆனாலும் அதனுடைய பலன் பலகாலமும் அனுபவிக்கும்படியாக சித்திக்கிறது. இந்த பத்து பாட்டுகளிலும் சொல்லப்பட்ட கருத்துக்கள் இருக்க அவையெல்லாம் நல்ல குணங்களை உண்டு பண்ணக்கூடியவை, அவைகளுக்கு ஒரு குறையோ ஒரு பிழையோ கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தை சுவாமி தேசிகர் முடிக்கிறார். இந்த அடைக்கல பிரபந்தத்தை இதோடு சுவாமி தேசிகர் முடிக்கிறார் என்று சொல்லி, ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த லெக்சரை பகவான் தானே முன்னின்று நடத்தி கொடுத்திருக்கான். இந்த பத்து பாசுரங்களையும் கேட்டு அனுபவித்த பகவதர்களுக்காக தங்களுடைய வாழ்க்கையை நினைச்சு பார்க்கணும். பிரபத்தி ஏற்கனவே செஞ்சவா, நாம் எப்படி நடந்துக்கணுங்கிறத அவர்களுக்கு இது ஞாபகப்படுத்துறது. துவயமந்திர மாதிரி ஒரு வாட்டி சரணாகாதி பண்ணியாச்சுன்னா மீதி தடவை அதை நினைச்சு 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 பாக்கிறோம். கல்யாணங்கிறது ஒரு தடவை பண்ணிக்கிறோம், ஆயுசு கூட அதை நினைச்சு பாக்கிறோம். அந்த காலத்துல எப்படி கல்யாணம் நடந்தது, எப்படி நடந்தது அப்படின்னு மனசுல நினைச்சு பாக்கிறான், இல்லாட்டி இந்த வீடியோல போட்டு பாத்துக்கிறான். அத போல நம்ம அதை நினைச்சு பார்க்கணும். அதை நினைச்சு பார்த்துட்டா நம்முடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ், நாம் எப்படிப்பட்டவன், எதனால பகவானை போய் அடைஞ்சோம், அகிஞ்சன்யம் அனன்யகதித்துவம் இதெல்லாம் தெரிஞ்சுட மீதி நாளெல்லாம் நல்லபடியா நடப்போம். அதுக்கோசரம் பிரபத்தி செஞ்சவா நாம் எப்படி நடந்துக்கணுங்கிறத இது ஞாபகப்படுத்துது. பிரபத்தி செய்யாதவா இனிமே நாளை கழிக்காமல் தங்கள் தங்கள் ஆச்சாரியர்களை போய் அணுகி அவர்களிடம் போய் பய பக்தியுடன் வேண்டணும். அவர்களோட போய் வேண்டினா அவர்களுக்குரிய கருணை இருக்க, அதனால அந்த ஆச்சாரியர்கள் என்ன பண்றாங்கன்னா ரொம்ப அழகா சொல்லித்தரா இந்த பிரபத்தியை பத்தி. ஆச்சாரியருடைய கடாட்சத்தால்தான் எல்லாரும் இந்த பிரபத்தின்ற மகா காரியத்தை செஞ்சு பகவானுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் பாகவதர்களுக்கும் உகந்தவனாக மாறி போறோம். மீதி வாழ்நாட்களை எல்லாம் நல்லபடியாக கழிக்கிறோம். அதனால பிரபத்தி இன்னும் செய்யாதவா காலத்தை தாழ்த்தாமல், டோன்ட் டிலே எனி மோர் டைம், லைஃப் இஸ் டூ ஷார்ட் அப்படிங்கிறாள மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள் அப்படின்னா நம்மாழ்வர். வாழ்க்கைங்கிறது எது வித மாதிரிட, மின்னல் இருக்க அது தோன்றி மறைவது போல நம்முடைய வாழ்க்கை பார்க்கச்சு அவ்வளவு அழகா பழியிருந்து இருக்கு. எவ்வளவு குயிக்கா வந்ததோ அவ்வளவு குயிக்கா முடிஞ்சு போயிடும். நமக்கு தோணுகிற இந்த நல்ல எண்ணம் அடுத்த க்ஷணமே மாறிடும். அதனால மனசு மாறுவதற்குள்ள போய் பிரபத்தி செஞ்சுக்கணும் அப்படிங்கிறார். அடைக்கல பத்து என்னும் சுவாமி தேசிகன் உயர்ந்த சரணாகதி பற்றி எழுதிய பிரபந்தம். இத ஆச்சாரியர்களுடைய உயர்ந்த கடாட்சத்தாலதான் சொல்ல முடிஞ்சது. எல்லாரும் கேட்டு பகவானுடைய திருவருளுக்கு பாத்திரமாக முடிஞ்சது. இதில் உள்ள நல்ல கருத்துக்கள் எல்லாம் இருந்து ஆச்சாரியர்களுடைய அருளால் ஏற்பட்டது. இதில் இருக்கக்கூடிய சொல்வதில் இருக்கக்கூடியதான குற்றம் பழைய குற்றங்கள் எல்லாம் அடியேனை சேர்ந்ததுன்னு சொல்லி முடிச்சுக்கிறார். எம்பெருமானார் சுவாமி தேசிகன் காட்டிய வழியிலேயே நடந்து நம்மையெல்லாம் உஜ்ஜீவிப்பதற்காகவே பலவிதமாக அருள் செய்யும் ஆச்சாரியர்கள் எல்லாம் மகா புருஷர்கள். நமக்கு பிரபத்தி செஞ்சு நம்ம எல்லாம் கரை சேர்க்கணும் என்ற ஒரே காரணம்தான் ஆச்சாரியர்களுக்கு. அதற்காக அவர்கள் எவ்வளவு தியாகம் செய்கிறார்கள், அவர்களுடைய சாக்ரிஃபைஸ் என்னங்கிறத நம்ம நினைச்சு பார்க்கணும். போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் அப்படின்னா தேசியன். அதாவது அந்த ஆச்சாரியர்கள் பண்ணக்கூடியதான அந்த உபகாரத்துக்கு நம்மளால ஏதான் பிரதி உபகாரங்கிறத நினைச்சு பார்க்க முடியுமா? நம்ம மட்டும் இல்ல, அந்த மாயன் என்று சொல்லக்கூடியதான அந்த பகவான் அவனாலே நினைச்சு பார்க்க முடியாது. நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு சின்ன அல்பமான காரியம் திருப்பி செய்யறோம். என்னன்னா அவரை போற்றி உகப்பது, அவரை எப்போதும் நம்ம புத்தியில வச்சுக்கிறது, அவருடைய புகழை எல்லா இடத்திலையும் பரப்பது அப்படின்னு ஆச்சாரியர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய காரியம் ஒரு சின்ன காரியம். அவர் செஞ்ச காரியம் மகா காரியம். எத்தனை ஜென்மங்களாக வரக்கூடியதான நம்ம இந்த சம்சார பந்தத்தை அறுத்து நமக்கு மோட்ச பிராப்தி கொடுப்பதற்கு காரணமாக இருக்கிறார். நாம செய்யக்கூடிய காரியமோ சின்னதான அல்பமான காரியம் திருப்பி. அவர்கள் புகழ் எப்போதும் வளர்க்கணும், அது எப்போதும் மனசுல வச்சிருக்கணும் அவளை அப்படின்னு. ஒரு குழந்தனுடைய கையை பிடிச்ச ஐயர் செல்லக்கூடியதான தகப்பன் இருக்கார், அப்பா இருக்கானே, அதை போல நம்ம எல்லாம் பகவானுடன் சேர்ப்பிக்க உயர்ந்த கிரந்தங்கள், பிரபந்தங்கள், ரகசியங்கள், நாடகங்கள் இப்படியெல்லாம் அருளி செய்து நமக்கு பெரிய வழிகாட்டி போல இருக்கக்கூடியவர் சுவாமி தேசிகன். அத்துடன் இல்லாமல் தேசிகனுடைய சாதனையில ரொம்ப உசந்தது அப்படியே நின்னன்னு கேட்டான. குடும்ப வாழ்க்கை இருக்க அதை ரொம்ப இனிதாக நடத்தலாம், அதன் மூலமாக இன்பம் பெறலாம் அப்படின்னு தானே வாஞ்சு காட்டி உத்தமர். கிரகஸ்தாஸ்திரம்னு சொல்றக்கமே அதுல இருந்து கொண்டே உயர்ந்த வாழ்க்கையை நடத்த முடியும் என்பதை சொல்லி அதை நடத்தி காட்டி வாழ்ந்து உயர்ந்த மகான் இந்த அடக்கலப்பத்தினுடைய ஆசிரியரான சுவாமி தேசிகன். அவருடைய திருவடிகளை சேவிக்கிறோம். எல்லாருக்கும் ஜெகதாச்சாரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்பெருமானார், எம்பெருமானாருடைய திருவருளால் தான் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயமே தலை தூக்கி நிற்கிறது. அந்த எம்பெருமானாருடைய பரம்பரையில வந்திருக்கும் அவருடைய திருவடிகளை ஆசிரியிக்கிறோம் என்ற பெருமையுடன் அவருடைய திருவடிகளை நாம் சேவிக்கிறோம். திராவிட வேத சாகரத்தை எல்லாம் அழித்து எல்லாரும் உஜ்ஜீவிக்கணும் என்ற அருள் புரிந்த மாறன் திருமாய்தாளில் தலை வைத்தோம் சடகோபன் அருளினாரே அப்படின்னார் சுவாமி தேசிகன். அப்படிப்பட்ட அந்த சடகோபனுடைய திருவடிகளை சேவிக்கிறோம். அடுத்தது நம்ம எல்லாம் எம்பெருமானிடம் கொண்டு போய் சேர்க்க தனக்கே உரியதான வாத்சல்யமாக இருக்க அந்த வாத்சல்யத்தினால புருஷகார பூஜையாக இருக்கக்கூடியதான பிராட்டி, அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய பிராட்டியினுடைய திருவடிகளை சேவிக்கிறோம். பிரபத்தின்ற உயர்ந்த உபாயத்தை நமக்கு முதல்ல காட்டிக் கொடுத்தது பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தான். பீதகவாடை பிரானார் பிரதம குருவாகி வந்து அப்படின்னார் பெரியாழ்வர். அப்படிப்பட்ட அந்த பகவான் இருக்கார, அவர்தான் முதல் ஆச்சாரியன். அந்த பகவானுடைய திருவடிகளை முதல்ல சேவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த லெக்சரை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீரங்கநாத சடகோபைரீந்த திருஷ்டம் லக்ஷ்மீன சம்ம சடஜித் கருணைக பாத்திரம் ஸ்ரீரங்க வீர ரகுராட் சடகோப கிருத்யம் வேதாந்த தேசி எதீந்திர மகம் பிரபத்யே ஸ்ரீமதே ஸ்ரீவன் சடகோப ஸ்ரீ வேதாந்த தேசி எதீந்திர மகா தேசிகாய நமஹ. ஸ்ரீமத்ரங்க சடாரி சம்ய விவராத் லப்தாகமாந்தத்வயம் ஸ்ரீமத் வீர ரகுத்வஹாத்ய சடஜித் ஆதாரவிந்தாஸ்ரயம் ஸ்ரீமத் வேதவதம்ச தேசிகயதே காருண்ய விக்ஷாஸ்பதம் சேவே ரங்கதுரீன சாசனவசம் நாராயணம் யோகினம் ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீநரசிம்ம திவ்ய பாதுகா சேவகம் ஸ்ரீவன் சடகோப ஸ்ரீநாராயண யதீந்திர மகாதேசிகாய நமஹ.